யோவான் 16 அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும் நம்ம படிக்க கேட்போம். The gospel according to John chapter 16 verse 1-7. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. அப்பொழுது நான் என்னை அனுப்பின இப்பொழுது நான் என்னை அனுப்பின பிதாவின் இடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஜெபம் செய்வோம். தேவரீர், இந்த வசனங்களை இந்த உலகத்தில் நீர் இருக்கும்போது சொன்ன உயிர் கொடுக்குற வேத வசனங்க, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தைகள் தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, இது ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்தியமான வார்த்தைகள். இந்த வசனங்களை நாங்கள் படிக்கும்போது ஆவியானவரே, எங்கள் மனதை பிரகாசிப்பிக்க பண்ணும். நீர் எங்களுக்கு போதகராக இருந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு, அதை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது எவ்வளோ விசேஷமான உறவுன்றத நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ நாங்கள் வளரணும்னு நினைக்கிறோம், அதை ரொம்ப அனுபவிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய மனசை எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தும். உம்மை அறியாதவர்கள் இந்த பெரிய இரட்சகரை, இந்த அன்பான இரட்சகரை அவங்க நிராகரிக்கிறது எவ்வளோ பெரிய பாதகன்றது அவங்க உணர்ந்து உம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாள் செய்தியை நீர் பயன்படுத்தும். உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு வைக்கிறோம், மேலேயே சார்ந்திருக்கிறோம். நீர் நடத்தாவிட்டால் எங்களுடைய செய்தி ஆராதனை பிரயோஜனம் இல்லைன்னு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு நெருங்கி இருந்த ஒரு சீசன் வந்து யோவான். அவர் இந்த சுவிசேஷத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறை பற்றி நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் ஏன் எழுதினார் இதை தெரியுங்களா? அவர் ஏன் எழுதினாருன்னு அவரே சொல்கிறார். அது ஒரு வசனத்தை படிப்போம், 20 யோவான் 20:30. அவர் ஏன் எழுதினார் இந்த சுவிசேஷத்தை நமக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்க விசுவாசிக்கும் படிக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். இது அவர் எழுதியிருக்கிறது காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். அது எப்பேற்பட்ட விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தான் சாட்சாத் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன்னு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் வரும்போது தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். உங்க ஆத்மா ரட்சிப்பு எப்போ ஏற்படும்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நீங்க விசுவாசிக்கும் போது தான். அதுக்காகத்தான் நான் இதை எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் எப்படி எப்பதான் வரும்? இந்த யோவான்ஸ் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் வரும், புரியுதுங்களா? அதுக்கு தான் அவர் எழுதியிருக்காரு. திடீர்னு இயேசு வந்து 12 மணி ராத்திரியில எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு, எனக்கு அப்போ விசுவாசம் வந்துருச்சுன்னா அது ஒருவேளை அது ஒரு விசுவாசமா இருக்கலாம். அது ஆத்ம ரட்சிப்பு நித்திய ஜீவன் கொடுக்குற விசுவாசம் இல்லாது, புரியுதுங்களா? யோவான் என்னுடைய வசனத்தை கேட்டு நம்புகிறவர்கள் அவர்களுக்கு தான் அது நித்திய ஜீவன் இருக்கு. அப்படித்தான் அந்த மாதிரி தான் யோவான் நமக்கு அப்படி எழுத பாக்குறாரு. ஏன்னா இதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால தான், இதை படிச்சு நம்ம உணர்றதுனால தான், இதனால வார்த்தையை கேட்டு வர விசுவாசம் தான் நம்ம ஆத்ம ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் இதை எழுதியிருக்கிறாரு. இதை நம்ம படிக்கும்போது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வந்து உலகம் உங்களை எவ்வளவு வெறுக்கோன்றத பத்தி 2 வாரமா சொல்லிட்டு வந்தார். அந்த வசனங்களை பார்த்து 2 வாரமா நம்ம பார்த்தோம். அது சொல்லி முடிச்ச பிறகு அவங்கள அதுக்கு ஆறுதல் அவர் என்கரேஜ் பண்ற விதத்தில் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை பத்தி அவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் தான் அந்த உலகத்தின் வெறுப்பை சந்திக்க போறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது தைரியமா அந்த உலகத்தின் வெறுப்பை நீங்க சந்திக்கலாம். சந்திக்கிறது மாத்திரம் இல்லாம அதை வெற்றிகரமா சந்திச்சு உலகத்தின் வெறுப்பை அட்லீஸ்ட் சில பேருக்காவது மாத்தும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க அவங்களுக்கு போதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க போதிக்க போகும்போது வெறுக்கத்தான் செய்வாங்க, ஆனா பரிசுத்தாவியின் வல்லமைனால நீங்க அந்த வெறுப்பை மாத்த முடியும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுத்து இயேசு கிறிஸ்துவ பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைக்க முடியும். அது பரிசுத்தாவியானவர் தான் செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. சொன்ன பிறகு இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த வசனம் 16:16-11 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னதை அதே விதமா தான் இன்னொரு விதத்துல சொல்றாரு. சொன்ன அதே விஷயம்தான், ஆனா இன்னும் கொஞ்சம் அதே தான் திருப்பி சொல்றாரு. இந்த வாட்டி என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் விவரமாக, இன்னும் கொஞ்சம் அதுல டீடைல்ஸ், எப்படி உலகம் அவங்களை வெறுக்க போகுது, பரிசுத்தாவியானவர் எப்படி அவங்கள மாத்த போறாரு, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லாண்டவரேன்னு ஒருவேளை யாராவது கேட்டிருந்தா, கேட்கல யாரும், ஆனா அவரே விவரமா சொல்றார் எவ்வளவு அளவுக்கு உலகம் அவங்களை வெறுக்க போகுது, எவ்வளவு அளவுக்கு எப்படி பரிசுத்தாவியானவர் அவங்கள மாத்த போறாரு, அவங்க மனசை எப்படி மாத்த போறாரு அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. விவரத்தை கொஞ்சம் கொடுக்கறாரு. பரிசுத்தாவியானுடைய ஊழியத்தை பத்தி இந்த அதிகாரத்துல 2 ஊழியத்தை அவர் சொல்றார். டபுள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். என்ன, உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷகிட்ட பரிசுத்தாவியானவர் செய்யற வேலை என்ன தெரியுங்களா, அவர்களை கண்டித்து உணர்த்துவார். சொல்ல போனா நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம் இல்லைங்களா, குற்றப்படுத்துவார். குற்ற உணர்வு நம்ம படிச்சோம் இல்லைங்களா. பரிசுத்தாவியானுடைய ஊழியம் என்னன்னா, ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறது தான் ஊழியம். அவருக்கு அவன் எவ்வளவு பாவின்னு அவனுக்கு உணர்த்த வைக்கிறது தான் அவருடைய ஊழியம், புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்படலை, இயேசு அறியல, மறுபடியும் பிறக்கலன்னா பரிசுத்தாவியானவர் முதல் முதல்ல என் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் என்ன, நான் பாவின்றதை எனக்கு குற்றப்படுத்தி உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை கொடுத்து நான் ஒரு பாவியன்னு எனக்கு உணர்த்துவாரு. கடவுளுடைய நீதி எவ்வளவு பெருசு, அதுக்கு எவ்வளவு விரோதமா நான் நடக்கிறேன்னு உணர்த்துவாரு. நியாய தீர்ப்பு ஒண்ணு வரப்போதேன்னு உணர்த்துவார். அதான் வருது பாருங்க 8வது வசனத்துல, அவர் வந்து, பரிசுத்தாவியானவரை பத்தி போட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், கன்விக்ட் பண்ணுவார், குற்றப்படுத்துவார். பரிசுத்தாவியானவர் தான் செய்யறது. மனுஷன் தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவர் ரொம்ப பக்திமான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், எல்லாரும் அப்படிதான் சொல்றது, யாராவது நான் கெட்டது செஞ்சேன்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லாருக்கும் நான் நல்லது தான் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ரொம்ப பக்திமான மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளுக்கு அவன் எவ்வளவு பெரிய பாதகம் செஞ்சிருக்கான், எவ்வளவு பெரிய பாவி, நரகத்துக்கு பாத்திரரான பாவின்னு எந்த மனுஷனும் உணர்றதில்லை. அதை உணர்த்தக்கூடிய ஒரு பரிசுத்தாவியானவர் தான், பரிசுத்தாவியானவர் தான் அந்த ஊழியத்தை செய்யறாரு. எனக்கு இதை பார்த்து பார்க்கும்போது ஆச்சரியம் என்னன்னா, அது ஒண்ணு, ஒரு குற்றப்படுத்தி உணர்த்தும் போது அவன் பாவ குற்றங்களை வேதனைப்படும் போது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி கொடுப்பார். 2 ஊழியம் பரிசுத்தாவியானவர், குற்றப்படுத்துற ஒரு ஊழியம், இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி கொடுக்குற ஒரு ஊழியம், புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு அதான் பரிசுத்தாவியானவர் செய்யறது. ஆனா நம்ம மத்த ஆவிகள் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அற்புத அடையாள மீட்டிங் போனீங்கன்னா, இல்ல ஒரு காஸ்பல் மீட்டிங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, பரிசுத்தாவியானவர் என்ன ஊழியம் செய்யறமா அங்க செய்யறது, இந்த ஊழியமா செய்யறாரு, நீ பார்த்தீங்கன்னா முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சு அவங்களுக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? வந்து பார்த்துருக்கீங்களா? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் பொங்குதேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஏற்படுது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கை தட்டிக்கிட்டு ஒரு எஃபெக்ட்? அது பரிசுத்தாவியானவரை செய்வார். பைபிள் அப்படியே போட்டிருக்க ஒரு ஒரு இன்பமான ஒரு ரோலகோஸ்டர் ரைடு கொடுப்பாருன்னு. ஒரு ரைடு என்ன தெரியுங்களா அவங்களுக்கு? ஒரு இன்பம் கொடுக்குற ஒரு ரைடு. அப்படியே செய்வார் பரிசுத்தாவியானவர். நீ ரட்சிக்கப்படல, நீ இன்னும் பாவியா இருக்கிற, நீ ரட்சிக்கப்படணும், நீ பாவின்னு உணரணும், இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். அதுதான் பரிசுத்தாவியானவர் செய்யறது, அதுதான் உலகத்துக்கு செய்வார். ஆனா இங்கெல்லாம் என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது. அது பரிசுத்தாவியானவர் செய்வாரா? நீங்க பாத்துக்கலாம், அது செய்யவே முடியாது. சரி, உலகம் வெறுக்கத்தான் போது உங்களை. இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம எவ்வளவு நெருங்கி வரமோ, இயேசு கிறிஸ்து கிட்ட எவ்வளவு அந்யோன்யமா வரமோ, அவ்வளவு அளவுக்கு உலகம் நம்மள வெறுக்க போகுது. ஒரு வசனம் படிக்கும், 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் ஆசீர்வாதமா இருப்பார்கள், இல்ல துன்பப்படுவார்கள். புரியுதுங்களா? எவ்வளவு கிளியரா பவுல் போட்டிருக்காரு பாருங்களேன். ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பம் இருக்கோன்னு போட்டிருக்கு. இந்த உலகம் உங்களை வெறுக்கத்தான் செய்யும்னு போட்டிருக்கு. அதை கிளியரா பாக்குறோம். அதை பத்தி நம்ம அதை தப்புறதுக்கு இல்ல, அது கிளியரா இருக்கு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதை நீங்க தைரியமா சந்திக்கலாம், அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. ஏன்? உலகத்தில் உங்களுக்கு துன்பம் இருக்கு, ஆனால் உலகத்தை நான் மேற்கொண்டேன் அப்படின்றார். அதை நீங்க தைரியமா சந்திக்கலாம், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அவருடைய வல்லமையை கொண்டு, பிதாவினுடைய சாட்சியை என்ன பத்தி பரிசுத்தாவின் மூலமா நீங்க கொடுத்து, மனுஷனை பாவின்னு அவனை உணர்த்தி, இயேசு கிறிஸ்துவ அவனுக்கு சொல்லி கொடுத்து, அவனை ரட்சிக்கும்படும்படிக்கு உங்களால செய்ய முடியும். யார் மூலமா? பரிசுத்தாவின் மூலமா. அந்த வெறுப்பை உங்களால மாற்ற முடியும். அதனால நீங்க பயப்படாதீங்க, அதனால கோழையா இருக்காதீங்க. நீங்க பரிசுத்தாவின் வல்லமையில நீங்க நிக்க முடியும் அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்துறாரு. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உலகம் நம்மள வெறுக்கத்தான் செய்யும், உலகம் நம்மள வெறுக்கத்தான் செய்யும். சரி, அதுல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கறாரு, எந்த அளவுக்கு வெறுக்கும் அப்படின்றது. நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும், ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், இஃப் ஐ ஹேவ் டு பி சேவ்ட், ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு முதல் முதல்ல என்ன நடக்கணும் தெரியுங்களா? பாவத்தை குறித்து அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படணும். இல்லைன்னா ரட்சிப்புன்றதுக்கு அர்த்தமே இல்லை. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டியது, ஆனால் அவங்க எவ்வளோ பாவின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டியது, அது இல்லை ரட்சிப்பு. பரிசுத்தாவியானவர் கொடுக்குற ரட்சிப்பு, முதலாவது நான் ஒரு பாவின்னு உணர்கும் போது தான் ஒரு ரட்சகருடைய அவசியம் எனக்கு தெரியுது. இல்லைன்னா ரட்சகர் அவசியமே தெரியாது இல்லைங்களா? சரி, நம்ம ஏன்னா இது பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன், இயற்கை மனுஷன் வந்து இயற்கையாக குருடாக்கப்பட்டிருக்கான், சாத்தானால குருடாக்கப்பட்டிருக்கான், பாவத்தினால குருடாக்கப்பட்டிருக்கான். அவனை போய் கண்ணு திறந்து அவன் ஒரு பாவின்னு உணர வைக்கிறது, நான் வந்து வாயில சொல்லிடலாம், அண்டவரேன்னு அவர் பெரிய பாவின்னு அவன் சொல்லிடலாம், ஆனால் அவனை உணர வைக்கிறது ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் தான் செய்ய முடியும், நம்மெல்லாம் செய்ய முடியாது. அதனால தான் பரிசுத்தாவி மேலே நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, முதலாவது வசனத்தை நம்ம படிப்போம், 16:1. சரி, முதலாவது வசனத்தை நம்ம படிப்போம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை? இந்த இவ்வளோ நேரம் சொன்னார் இல்லையா, உலகம் உங்களை வெறுக்க போகுது, பயங்கரமாக வெறுக்க போகுதுன்றத நான் என்னத்துக்கு சொன்னேன் உங்களுக்கு? நீங்கள் இடரல் அடையாத படிக்கு. இடரல் அடையாத படிக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தெரியாமல் போய் வலையில் உளுந்து முழிக்க வேண்டியது. என்ன நடக்கும்னு தெரியாமல் போய் சில காரியங்களை செஞ்சுட்டு முழிக்காத படிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அதான் அவர் சொல்கிறார், இடரல் அடையாத படிக்கு. என்ன நடக்கும், இதை போய் செய்ய போறேன், நம்ம சில காரியங்கள் செய்ய போறோம், ஆனா எதிர்பார்க்காம ஒன்று நடந்துருச்சேன்னு நினைச்சு போய் ஒரு முழிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க முழிக்க கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். போய் வலையில விழுந்துடாதீங்க, தெரியாம போய் விழுந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிற, உங்களை ஆயத்தம் பண்ணுகிறேன். இந்த உலகம் என்ன வெறுக்குது, இந்த உலகம் என்ன வெறுக்குது, ஆனா நான் போயிட போறேன், போன பிறகு எனக்கு நெருங்கி இருக்கிற உங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் விட்டு நான் போன பிறகு என்ன பிரதிபலிக்கிற உங்களை அது வெறுக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கணும், அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். அதை முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் வலையில் போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் எஜமான விட பெரியவன் இல்லை. எனக்கே அந்த உலகம் வெறுப்பு காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு காமிக்காமல் இருக்காது, உங்களை நிச்சயமாக வெறுக்கத்தான் செய்யும், உங்களை துன்பப்படுத்தவும் செய்யும். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அந்த ஏன்னா அந்த சீசர்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லி வச்சிருந்தார். ஒரு சீசனுடைய ஒரு விலை, ஒரு காஸ்ட் ஆஃப் த டிசைபிள்ஷிப் நான் சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துக்கு சீசனாக இருக்கிறவன் அதுக்கு விலை கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கணும். ஒருத்தன் வந்து கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்குறவன் என்னுடைய சீசனாக இருக்க தகுதி இல்லைன்றார். ஒருவன் என் பின்னாடி வரணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வரணும்ன்றாரு. சாதாரணமாக சீசனாக வர முடியாது. சில பேர்லாம் வரேன் வரேன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நீ எல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் வர முடியாது போயிருப்பா அப்படின்னார். அந்த மாதிரி இந்த சீசர்ங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கடைசி வரைக்கும் 3 வருஷம் இருந்தவங்க. இதில் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்க, அதனால கிடைக்கிற வழிகள் என்னான்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உணர்ந்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த சீசர்களை இவர் பார்த்து என்ன சொல்கிறாரு, உலகம் உங்களை வெறுக்கத்தான் செய்யும், உங்களை துன்பப்படுத்தத்தான் செய்யும், நீங்கள் போய் அதை அறியாமல் நீங்கள் மாட்டிக்காதீங்க, நீங்கள் இடரல் அடையாத படிக்கு. யூ ஷுட் நாட் பி அஃபெண்டட். அஃபெண்டட் இன் இங்கிலீஷில் வருது, இடரல் அடையாத படிக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, இவ்வளோ அவர் சொன்ன பிறகும் இடரல் அடையக்கூடாதுன்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, ஆனாலும் அவங்க இடரல் அடைஞ்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இடரில் அடைஞ்சாங்க. ஒருவேளை அவர் இவ்வளோ சொன்ன பிறகும் அவங்க இடரில் அடைஞ்சாங்கன்னா, ஒருவேளை அவர் சொல்லாமல் இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருவேளை 14-15 அதிகாரத்தோடு முடிச்சிட்டார், முடிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். 15 எல்லா ஆசீர்வாதங்கள், நான் உங்களுக்காக திருப்பி வரப்போகிறேன், உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சமாதானம், சந்தோஷம், என்னை விட பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க, அதை செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி தேற்றவாளர் வரப்போகிறான்னு அதோடு முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பிட்டவுடன் என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை சொல்லலை அவர். சொல்லாத போது அவங்க போய் உலகத்தில் அவங்களுக்கு எப்படி கூட இருந்திருக்கோம்னா, இதெல்லாம் கேட்ட உடனே வாக்கு தத்தங்க, ஆமாண்டவர் நீங்கள் போனால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமானா, உடனே போவோம், உடனே போகணும்னு அவரை அமிச்சுட்டு இவங்க திக்கு தசை தெரியாமல் உலகத்தில் போய் ரெண்டு உலகத்தை வெட்டு ஒன்று ரெண்டு அப்படி பண்ணிடலான்னு போய் உலகத்தில் போயும்போது உலகம் அவங்கள வெறுக்கும் போது, உலகம் அவங்கள எதிர்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இடரில் அவங்க அடையலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஏமாத்திட்டாருன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மேலே ஒரு சோர்வு வந்துடலாம். இயேசு கிறிஸ்துவே விட்டே அவங்க போயிடலாம். அவர் உண்மையை நமக்கு சொல்லியே இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலையே, எவ்வளோ பெரிய காரியங்கள், என்னை விட பெரிய காரியங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் இதை சொல்லாமல் போயிட்டாரேன்ற இயேசு கிறிஸ்துவை ஏமாந்து விட்டே போயிடலாம் அவங்க. அந்த மாதிரி உங்கள் விசுவாசம் இறர் அடையாத படிக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஆனஸ்டியை நீங்கள் பார்க்கணும், அவருடைய உண்மையை நீங்கள் பார்க்கணும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். முன்னாடி எந்த காரியம் உங்க விசுவாசத்தை குறைக்க போதோ, எந்த காரியம் உங்க விசுவாசத்தை குறைக்கிறதுக்கு வருதோ, நான் முன்னாடியே சொல்றதுனால என்ன ஆகும்னா அதே காரியம் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். புரியுதுங்களா? அது சொல்லாம விட்டுருந்தாருன்னா அதே காரியம் அவங்க விசுவாசத்தையே தள்ளாட விட்டுருக்கோம். அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இப்போ இருக்கிறாங்க கள்ள போதகருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கிட்டனா என்ன அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விடும், உங்கள் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விடும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, அதெல்லாம் கேட்டு வராங்க, எந்த வியாதியும் ஏற்படாது, எல்லா வியாதிகளும் சுகப்படுத்திடுவார் அவர் அப்படிலாம் சொல்லி விட்டுட்டு அவங்க போய் நேராக வாழ்க்கையை சந்திக்கிறாங்க. கஷ்டங்க வருது, துயரங்க வருது, வியாதி வருது, அவங்க எப்படி சந்திக்கிறதுனே தெரியல. என்ன ஆயிருந்து தெரியுமா, அதனால இயேசு கிறிஸ்து என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பேர் விட்டு போய், எங்கள் அம்மாவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எங்கள் அம்மாவே இயேசு கிறிஸ்து பேச்சே கேட்க மாட்டேன் இன்னுமேன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. எவ்வளோ பேர் அப்படி ஆயிடுறாங்க தெரியுங்களா? ஆனஸ்டாக பைபிள் என்ன இருக்குது அதை சொல்கிறது இல்லை. இவங்களா மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசியிருக்க வேண்டியது, காணிக்க வேண்டி வாங்கிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுற வேண்டியது. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து செய்யலை பாருங்களேன். உங்களுக்கு கஷ்டம்தான், உலகம் உங்களை வெறுக்க தான் போகுது, அதுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுதான் இருக்கேன், ஆனால் முன்னாடியே அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஷ்டம்தான் அது, ஆனால் அது நீங்கள் சந்திக்க முடியும்னு அவர் அழகாக அவர் எடுத்து சொல்கிறார். அதை நீங்கள் எதிர்பார்க்கணும், உங்கள் விசுவாசம் தள்ளாடி போகக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. அவங்கள சோர்பாக்கணும்னு அதை சொல்லலை, அவங்க விசுவாசத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக சொல்கிறார். நமக்கும் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை நம்மளும் அதை சந்திக்கும் போது நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஆ, நம்ம விசுவாசம் தான் பலப்படும், உலகம் நம்மளை வெறுக்கும் போது இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நம்ம நினைக்கல. ஆனால் இதை நேராக நம்ம சந்திக்கும் போது நம்ம விசுவாச பலப்படும், புரியுதுங்களா? அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக. சரி, அது முதல். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ஆன போது அவங்க எல்லோரும் இடர்ல அடைஞ்சாங்க. ஒரு வசனத்தை படிப்போம், மத்தேயு 26:31. சொல்றாரு பாருங்களேன், யோவான் 16 என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இடரல் அடையாத படிக்கு நான் இதை சொல்றேன். மத்தேயு 26 என்ன சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் இடரல் அடைவீங்க அப்படி சொல்றாரு. என்ன இது, ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு தெரியல? இது என்ன அங்க அப்படி சொல்றாரு இங்க இப்படி சொல்றாரு, வித்தியாசமா இருக்கே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல தான் நம்ம போன வாரம் படிச்ச மாதிரி தேவனுடைய இறையாண்மை மனுஷனுடைய பொறுப்பு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெய்வீக சைடில் நீங்கள் இடரல் அடையாத படிக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இடரல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இதான் தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்கள் இடரல் அடைய வேண்டிய அவசியமே இல்லை, அது எல்லாத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன். ஆனால் நீங்கள் இடரல் அடைய தான் போகிறீங்க, ஏன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ண மாட்டேன்றீங்க, அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேன்றீங்க. நான் செஞ்சு வச்சுருக்கிறது இதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன், நீங்கள் இடரல் வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் இடரல் அடைய தான் செய்வீங்க. அது ஏன்னா நம்ம அதை அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. கடவுள் தன்னுடைய இறையாண்மையில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறாரு, ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறோமான்றதுல தான் விஷயமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கடவுள் அவருடைய தெய்வீக சைடில் அவங்கள எவ்வளோ ஆயத்தம் பண்ணுமோ அவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்களா, தனிப்பட்ட விதத்தில் அதை அப்ளை பண்ணுறாங்களா, அதை பொறுத்து தான் இருக்குது. இது ஒரு பெரிய முக்கியமான கருத்துங்க. நம்ம கொலம்பியறோம் இந்த இறையாண்மை பற்றி படிக்கும்போது, நம்மளுடைய பொறுப்பு ரொம்ப இதில் இருக்குது, நம்மளுடைய பொறுப்பு ரொம்ப இருக்குது. கடவுள் வந்து நம்ம ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மகாபெரிய சபையாக வளர்ந்து அதிசயமான ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கடவுள் எதுவுமே நம்மளுக்கு குறை வைக்கல தெரியுமா. ஒரு விசுவாசியா அற்புதமா நான் வாழ்றதுக்கு, ஒரு அருமையான குடும்பமா, விசுவாசி குடும்பமா நான் வாழ்றதுக்கு, எல்லாத்தையும் ஒரு பெரிய மகத்தான குளோரிய சபையா நம்ம வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கடவுள் செஞ்சு வச்சுட்டார். ஒரு வசனம் படிப்போம், 2 பேதுரு 1:3. சரி, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவையும் கடவுள் நம்ம கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்க அந்த வசனத்துல. நம்ம பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம குடும்பங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கிறிஸ்தவ லைஃப் இவ்வளோ பூரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எல்லாமே நம்ம மகிமையாக வாழ்கிறதுக்கு கடவுள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு, ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தி வாழ்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. கடவுளுக்கு பக்கம் எந்த குறையும் அவர் வைக்கலை, ஆனால் நம்ம அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில் சத்தியங்களை பயன்படுத்தி மகிமையாக வாழ்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது, நமக்கு தான் இருக்கு. சீஷருங்க இதே தான் அங்கேயும் பார்க்குறோம். சீஷர்கள் இடரல் அடைய வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க அப்படி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆச்சு, இயேசு அரெஸ்ட் பண்ண வரும்போது என்ன ஆச்சு, அவங்க கொஞ்சம் கூட துண்ட காணும் துணிய காணும் ஓடுறோன்றீங்களா, ஒரே ஓட்டம் எல்லாரும் இடரல் அடைஞ்சாங்க இல்லையா. இது நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ஆனால் ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை ஆயத்தம் பண்ணலையா, சொல்லாமல் விட்டாரா, என்னை வந்து இப்படி கூட்டு போவாங்கன்னு ஆயத்தம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்த போதும் அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க. எல்லாமே அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் இது. நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கார். ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் அதிசயமான குடும்பம், அதிசயமான சபை, அதிசயமான மனுஷன், ஒரு விசுவாசி, எத்தனையோ ஆத்மாக்களை கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம், இல்லை எடுத்து பயன்படுத்தாம இதே மாதிரி வாழ்ந்துகிட்டே போகலாம். நம்ம கையில தான், நம்ம பொறுப்பு தான் அது. புரிஞ்சுக்கிறதுங்களா? இந்த பிரின்சிபல் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் தான் நம்ம பார்க்குறோம். ஓடிட்டாங்க அவங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ஏன் நம்ம பயப்படுறோம்? ஏன் நம்ம பாவத்தில் உழுகுறோம்? ஏன் நம்ம குடும்பங்கள்லாம் இப்படி இருக்கணும்? ஏன் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளராமல் இருக்கணும்? கடவுள் குறை வச்சிருக்கிறதுனாலயா? நம்ம பர்சனல் பொறுப்பு. நம்ம பர்சனல் பொறுப்பை நம்ம செய்ய தவறுறதுனால தான் இதெல்லாம் ஆகுது. புரியுதுங்களா? கடவுள் எந்த குறையும் நம்மளுக்கு வைக்கல. தேவையான எல்லா ஆயத்தமும் அவர் செஞ்சிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, இதை நம்ம கற்றுக்க வேண்டியது. சரி, அந்த அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் இடரல் அடையாத படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவங்க இடரல் தான் அடைஞ்சாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இடரல் அடைஞ்ச போதும் அவங்க அப்படி மாறினதை நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். ரெண்டாவது வசனத்தை படிப்போம். எப்படிப்பட்ட துன்பம் அவங்களுக்கு ஏற்படும்னு அவர் சொல்றார். அந்த துன்பப்பட்டுச்சு, உங்களுக்கு உலகம் வெறுக்க போதுன்னு அவர் சொன்னார் இல்லையா? அந்த வெறுப்பின் உச்ச ஸ்தாயல் என்ன? அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு அவங்க உங்க மேல காமிக்க போறாங்கன்றத ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு. அவர்கள் உங்களை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். அவர்கள் உங்களை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது தெரியுங்களா? அவங்களுக்கு சில ஊர்ல எல்லாம் செய்வாங்க. அந்த சபைக்கு இது நடத்தலைன்னா சபையில இருந்து உங்களை வெளியில ஆக்கிடுறோம். அது இல்லைனா என்ன இல்லை பெரிய லாஸ் ஆகும் தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா கல்றை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? கல்றை கொடுக்க மாட்டாங்க. நம்ம செத்த உடனே நம்ம கல்றை கொடுக்க மாட்டாங்க. வேற என்னென்ன செய்வாங்க? கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்களா? ஏதாவது கல்யாணம் இருந்தால் கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்க. வேற ஏதாவது நடக்குமா? ஒரு ஹால் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஹால் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது இப்போ மேரேஜ் கீரேஜ் ஆச்சுன்னா ஹால் எல்லாம் கன்செஷனில் கொடுக்குவாங்க இல்லைங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஸ்கூலில் கீழே இருந்தீங்கன்னா ஆர்சி ஸ்கூலு, சிஎஸ்ஐ ஸ்கூலில் இருந்தீங்களா, அங்கெல்லாம் அட்மிஷன்ஸ் அந்த வசதியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. அது ஆனால் இந்த இவர் சொல்கிற விஷயமே வேறு. ஒரு ஜப, யூத ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள்னா அதை விட ஒரு அவமானம், அதை விட ஒரு பயங்கரம் ஒரு யூதனுக்கு இருக்கவே முடியாது. ஒரு யூதனுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா ஜப ஆலயத்துக்கு வெளியே அனுப்புறதுதான். ஏன்னா ஜப ஆலயம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அவன் ஜப ஆலயத்துக்கு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா முதலாவது அவன் குடும்பம் அவனை சேர்த்துக்காது. உதாரணத்துக்கு என்ன ஜப ஆலயத்திலேருந்து எடுத்துட்டாங்கன்னா என் குடும்பத்தில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தையே வெளியே தள்ளிடுவாங்க. பழைய கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஊருக்கு வெளியே வைக்கிறேன் அப்படின்ல கதைலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்புறம் வீட்டில் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அந்த ஊரில். அந்த மாதிரி தான் இது. ஏன்னா முழு ஊரே யூத இஸ்ரவேல் தான். ஒரு ஜப ஆலயத்திலேருந்து ஒருத்தனை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு வேலை போயிடும். புரியுதுங்களா? வேலை போயிடும். வேலை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்தினார்னா யாருமே வரமாட்டாங்க. குடும்பத்திலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. அவங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸே ஒரு அந்நியனை பார்க்கறத விட மோசமாக இவங்க நடத்துவாங்க. பயங்கரமாக இவங்க நடத்துவாங்க. அந்த சபையிலேருந்து அவன் வெளியே போகும்போது அந்த போதகர் நின்று அநாத்தமான்ற ஒரு பெரிய சாபத்தை அவன் மேலே போடுவார். நிச்சயமாக நரகத்துக்காக சீலாய்ப்பட்டுட்ட அப்படின்னு போடுவார். அதை ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப சீரியஸான காரியங்க ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள்னா. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இதே தாங்க ஆகுறதில்ல. இது ரொம்ப பெரிய பயங்கரத்தை அவர் சொல்கிறார். வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நான் யூதனாக வாழ்ந்தே இருக்க முடியாது. பெரிய பயங்கரமான நிலைமை. எல்லாத்தையும் இழக்கிறதுன்னு அர்த்தம் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்குறது. அது கேட்ட ஒரு யூதனை கேட்டானா என்ன ஷாக் இருக்கும் தெரியுங்களா? அதனால தான் இவர் சொல்கிறார் அது. புரியுதுங்களா? ஒரு யூதன் காலிலிருந்து நம்ம பார்க்க கற்றுக்கணும். நமக்கெல்லாம் கல்றை கொடுக்காது. கல்றை கொடுக்கலன்னா என்னங்க? ஒரு 500 ரூபாய் கொடுத்தா இடம் கொடுக்க மாட்டான் கல்பள்ளியில். யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய லாஸா. ஒரு ஹாலில் போய் ஒரு என்ன ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? ஏன் இவங்க கன்ற கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துருமா? யாராவது ஒரு இங்கே பாஸ்டருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போறாரு. ஒரு பெரிய லாஸ். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கறது. யூத ஜப ஆலயத்துக்கு வெளியே ஆக்குறதுனா அதை விட ஒரு பெரிய இழப்பு வேற இருக்கவே முடியாதுங்க. வாழ்க்கையே இழக்கிறதுன்னு அர்த்தம். அதை தான் அவர் சொல்றாரு. எப்படி இருந்திருக்கோம் கே யோசிச்சு பாருங்களேன். பெரிய ஒரு காரியம். அப்படி அவங்களுக்கு அதை ஆகணும், அதுவே பெரிய ஷாக்கு. அதோட அவர் நிறுத்துறாரா? உங்களை ஜப ஆலயத்துக்கு புறமாக்குவார்னா அப்படியே மயக்கடிச்சு உழுற மாதிரி இருக்கும் ஒரு யூதனுக்கு. அதை கேட்டான்னா ஏன் போச்சு என் வாழ்க்கைய, அதோடு என்னது அப்படியா அப்படி போச்சு என் வாழ்க்கைய அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அவர் செத்த பிறகும் அவங்க அவர் அவங்க பணத்தை யாருமே எடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. ஜபாலயத்துக்கு வெளியே இருந்தான்னா அவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, அவனை அடக்கமே சரியா பண்ண மாட்டாங்க. அவன் எங்கேயாவது குப்பை இடத்துல அவன் இருந்துகிட்டு இருக்க கார்பரேஷன் லாரி போகிற மாதிரி அப்படித்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு மோசம் ஜபாலயத்துக்கு வழியாக்குறது. அதை சொன்னவுடனே ஷாக்காக இருந்திருக்கணும் அந்த சீசர்களுக்கு. அதோடு விடுறாரா பாருங்களேன், மேலும் மேலும் அதோடு முடிய போகிறதில்ல. இன்னுமா என்ன நடக்கும், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். Fantastic. என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு தப்பு பாருங்களேன். தேவகுமாரனை கொலை செஞ்சுட்டு தேவகுமாரனுடைய கொலை எதுக்கு செய்யறாங்களா, தேவனுக்கு சேவை செய்யறதுக்காக செய்யறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை விட ஒரு தப்பு உலகத்துல இருக்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, தேவகுமாரனை கொண்டுட வேண்டியது, கொண்டுட்டு இது எதுக்காக செய்யறோம், ஆண்டவரே உமக்கு சேவை செய்யறதுக்காக செய்யறோம். எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு யார் யாரெல்லாம் நரகத்துல இருந்து ஜனங்களை காப்பாத்தணும்னு சுவிசேஷம் போதிக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கொண்டுகிட்டு வர்றது, என்ன ஒரு தப்பு பாருங்களேன். உலகத்துல எத்தனையோ தப்புங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தப்பு வேற எவனுமே செஞ்சிருக்க முடியாது. இது என்ன காமிக்குதுன்னா எந்த அளவுக்கு கடவுளை பத்தி அவங்க அறியாம இருக்காங்க, எவ்வளவு அறியாமையின் ஆழத்துல அவங்க இருக்காங்கன்னு நமக்கு காமிக்குதுங்க. கடவுளை பத்தி எந்த அளவுக்கு தெரியாம இருக்கிறேன்னா கடவுளுடைய மகனையே கொண்டுட்டு கடவுளுக்கு சேவையா செய்யறேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பைத்தியகாரத்தனம் என்னாவது இருக்குமா. அதை தான் சொல்றாங்க பாருங்களேன், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். தேவனுக்கு தொண்டுனா சேவை. அது என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு பிரதான ஆசாரியர் ரொம்ப பக்தியா அந்த ஆலயத்து முன்னாடி நின்று பக்தியா கடவுளுக்கு ஒரு பலி கொடுக்கிறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளத்துல ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆராதனையோடு பக்தியா கடவுளுக்கு செய்ய போறாங்க, என்னது உங்களை வெட்டி கடவுளுக்கு அப்படியே ஆராதனை செலுத்த போறாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றாரு. உங்களுடைய உங்க மேல காட்டுற வெறுப்பு இந்த அளவுக்கு இருக்கும். முதலாவது உங்க வாழ்க்கையே போக போது ஜப ஆலயத்துக்கு விட்டு உங்களை வெளியே எடுப்பாங்க, அடுத்தபடி உங்களை கொலை செய்வாங்க. கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, உங்களை கொலை செஞ்சு தேவனுக்கு தொண்டு செய்யறதான்னு நினைச்சு உங்களை கொலை செய்வாங்க. எல்லோரும் அவங்கள புகழுவாங்க, உங்களை கொலை செய்யறவங்கள செஞ்சியே பெரிய கடவுளுக்கு செஞ்சிருக்கிறிய நீ பெரிய தியாகத்தைன்ற அளவுக்கு செய்ய போறாங்க. அப்படி அந்த சீசர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீசர்களுக்கு எப்படி இருக்கும். இது அவங்களுக்கு நடக்கல, இது தீர்க்க தரிசனமா சொல்றார். இயேசு சொன்னதை ஏதாவது அனாவசியமா சொல்லுவாருன்னு சொல்ல மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும், நிச்சயமா நடக்கும்னு தெரியும். அதை கேட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனாலதான் முன்னாடியே என்ன சொல்றாரு, நீங்கள் இடரல் அடையாத படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு யூதனுக்கு தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. ஏன்னா நம்மளை துன்பப்படுத்துறது வந்து வெளியில இருந்து யாராவது ஒரு அந்நிய கடவுள் அறியாதவன் துன்பப்படுத்தினா பரவாயில்ல, நான் கடவுளுன்னு நினைச்சிருந்த மதத்திலிருந்தே என்ன கொலை பண்ண வராங்கன்னா அதை விட ஒரு பெரிய துன்பம் வேற கிடையவே கிடையாது. இந்த துன்பம் தான் சாத்தான் எப்போ பார் அவன் செய்யற அட்டூழியங்கள்லாம் ரொம்ப பயன்படுத்தினது கடவுளுடைய பேர் தான். உங்களுக்கு தெரியுமா, இயேசுடைய பேரை பயன்படுத்தி தான் அவன் செய்யற அட்டூழியங்கள் எல்லாம் செய்யறது. 2000 வருஷமா அந்த ரோமன் கத்தோலிக் சபையை வச்சு அந்த ரோமன் கத்தோலிக் செஞ்ச அந்நியாயங்க வந்து உங்களுக்கு நீங்க சரித்திரத்தை படிச்சீங்கன்னா எவ்வளோ வெறுப்பு வரும் தெரியுமா. நம்மளுக்கெல்லாம் பைபிள் யார் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ, சத்திய சுவிசேஷத்தை யார் போதிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள தான் கொலை செஞ்சிச்சு அந்த சபை. பைபிள் மனுஷருங்க யார் கையிலுமே கிடைக்கக்கூடாதுன்னு அந்நியாயம் பண்ணுச்சு அந்த சபை. கொஞ்சம் நஞ்சம் இல்லை பண்ண அந்நியாயங்கள், பைபிள் சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன், பயங்கரமா அந்நியாயம் செஞ்சாங்க. அதுக்கு விரோதமாக தான் நின்னார் ஒரு மனுஷன், மார்ட்டின் லூத்தர் நின்னார். நிற்கும்போது அவரை விட்டாங்களா, சும்மா அவரை கொலை செய்யணும், அவரை அழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டணும்னு பண்ணாங்க. ஏன், அவர் ஒழிச்சு கட்டுறது தேவனுக்கு அவங்க செய்யற தொண்டு. எல்லா பக்திமான்களும் எத்தனையோ பேர் அழிச்சாங்க. என்ன என்ன மாதிரி அழிச்சாங்க தெரியுங்களா, எல்லாரும் நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சதை என்ன அவங்க நினைச்சாங்க தெரியுமா, தேவனுக்கு செய்யற தொண்டுன்னு நினைச்சாங்க, தேவனுக்கு செய்யற ஆராதனைன்னு நினைச்சாங்க. இதான் பயங்கரம். சாத்தான் பயன்படுத்துறதே மதத்தை தாங்க பயன்படுத்துறது, எப்ப பாரு மதத்தை தான் பயன்படுத்துறது. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தப்பு செய்கிறாங்க. ஏன் இப்படி தப்பு செய்யணும்? இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எங்கேயாவது இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எங்கேயாவது இருக்க முடியுமா? நம்மளை இன்றைக்கும் நம்ம காலத்தில் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தா ஒரே ட்ரம்ஸும் ஒரே சவுண்டும் போட்டுக்கிட்டு அது ஆராதனை, அது என்னன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேவனுக்கு தொண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெந்தகோஸ்து கூட்டம், மந்திரம் கிந்திரம் அந்நிய பாஷை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கடவுள் பேரில் தான் அதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா மரியம்மான்னு காவி துணியை போட்டுக்கிட்டு ஃப்ளாகை வச்சுக்கிட்டு கொடியேற்றுறோம்னு எங் எல்லாமே எதில் நடக்குது? கடவுள் பேரில் தான் நடக்குது. ஒருவேளை இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பைபிளில் இல்லைன்னு நீங்கள் போய் சொல்ல போனீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? ஜபாலயத்திலிருந்து உங்களை புறம்பாக்குவார்கள் முதல்ல, அப்புறம் கடவுளுக்கு விரோதமாக பேசுறியான்னு எவ்வளோ அளவுக்கு அதை எதிர்க்க பார்க்குறீங்களோ உங்களை கொலை கூட செஞ்சு என்ன நினைப்பாங்க? மரியம்மாவுக்கு செய்கிற பெரிய தொண்டுன்னு நினைப்பாங்க. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க? ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா மூணாவது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, அதுக்கு பதில் படிங்க. அது காரணம் அவங்களுடைய அறியாம. எந்த அளவுக்கு கடவுளை அறியாம இருக்காங்க, அவங்களுடைய அறியாமையினால எந்த அளவுக்குனா கடவுளுடைய மக்களையே கொலை செஞ்சு கடவுளுக்கு சேவைன்னு நினைக்கிற அளவுக்கு அறியாம இருக்காங்க. கொஞ்சம் தெரியாமல், கம்ப்ளீட்டா கடவுளை தெரியாம இருக்கிறாங்கன்றதுனால தான் அவங்க அப்படி செய்யறாங்கன்றார். இவங்க எல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன? ஒரு பர்சன்ட்டும் கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது, கடவுள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார். அதனால தான் அவங்க அப்படி செய்ய போகிறாங்க. ரோமர் ஒன்றில் என்ன போட்டிருக்கு? ஐயோ பாவம் அறியாமன்னு இல்லை, அவங்க தேவன் என்றும் அறிந்தும் அவர் வேணும்னு அறியாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க பாவத்தை அவளை நேசிக்கிறதுனால பரிசுத்தமான பைபிளில் போட்டிருக்கிற கரிய கடவுளை பற்றி அவங்க அறியாமையில் இருக்காங்க. அப்படினால தான் அவங்க அறியாமல் இருக்காங்கன்னு சொல்கிறார். சரி, உங்கள் சீசருங்களை பார்த்து தான் சொல்கிறார் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அந்த சீசருங்களுக்கு ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி முதலே அவங்க துக்கத்தில் இருக்காங்க. அந்த துக்கத்தில் இவங்க என்ன சொல்கிறாரு? ஜெப ஆலயத்துக்கு உங்களை வெளியே தள்ள போகிறாங்க, உங்களை கொலை செஞ்சு அது கடவுள் கொடுக்குற பலியாக ஆராதனையாக அவங்க செய்ய போகிறாங்கன்னு உடனே அவங்க ரொம்ப சோர்ந்து தான் போயிருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு பாருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறாரா பாருங்க. இல்லை, ஓப்பனாக தான் சொல்கிறார், ஓப்பனாக தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு துயரம்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையை தான் நான் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலை வந்து ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையே போயிடலாம், அதனால் உங்கள் இது உங்கள் உடம்பே சின்ன பின்னமாக அவங்க செஞ்சு வைக்கலாம். அதனால் உங்களை கொலை கூட செய்யலாம் அவங்க. அந்த மாதிரி கஷ்டமான வேலையை கொடுக்க போகிற, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் அதனோட பலன் நித்திய பலன். 11 பேர் அங்கே நிற்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க எப்படி ஏற்று அந்த காட்சியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உடனே அவங்க பண்ண 11 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி இருந்தாங்கன்னா இதுவும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இது எனக்கு தேவையே இல்லைன்னு ஓடி இருந்தாங்கன்னா என்னங்க இருந்திருக்கும்? உன்னால் கற்பனை பண்ண முடியுமா? ஒரு ராஜா வந்து ஒரு வாட்டி ஒரு சில ஆட்களை பார்த்து எனிமீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அந்த ஊரை அழிக்கிறதுக்கு, அழிஞ்சு போயிடும் அந்த ஊர், சின்ன பின்ன ஆகிடும், இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடுவாங்க. அந்த ராஜா அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாராம்? அந்த எனிமீஸ் வந்து நம்மளை அழிக்க போகிறாங்க, ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எனிமீஸ் வந்தவொன்னு நம்மளாம் அழிஞ்சு போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லோரும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு கோட்டை போடுறோம். யார் யாரெல்லாம் சந்தோஷத்தை விரும்புகிறீங்களோ அதுலேயே இருங்க, இன்னும் ஒரு மாதத்தில் அழிய போகிறீங்க. யார் யாரெல்லாம் இதில் வெற்றி வேணும் எனக்கு, ஏன் அவங்க நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அவங்கள தாக்குவோன்னு யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வாங்க அப்படின்னாங்களாம். அந்த கோட்டை தாண்டி வந்து எத்தனையோ பேர் வந்தாங்களாம், வந்தவுடனே அந்த ஊரையே அவங்க காப்பாற்றினாங்களாம், ஆனால் சில பேர் இறந்து தான் போனாங்களாம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், இந்த உலகம் இன்போம், இந்த உலகம் பெருசு, ஜப ஆலயத்திலேயே நான் இருந்து கலரை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாகணும்னு நீ விரும்புறியா? ஆனால் நித்திய நன்மைகள் என்னுடைய சீசனாக உண்மையாக இருந்து நீ அநேக காரியங்களை அடையணும்னு விரும்புறியா அப்படின்னு தான் அவங்கள பார்த்து சொன்னார். அவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க தெரியுங்களா? இருப்போம்னு விரும்பினாங்க. அதனால தான் உலகத்துக்கே விடிவு காலம் வந்துச்சு. இன்னைக்கு கோடி 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 ஆத்மாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் யாருங்க? அங்கே நின்று அந்த 11 பேர் எடுத்த முடிவு தான். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். ரெண்டு கோடு நமக்கு இருக்கு. உலக பிரகாரமா வாழ்ந்து இயேசு கிறிஸ்து கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சீசனா இல்லாம உண்மையா இல்லாம உலக பிரகாரமா நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனா அந்த கோடை தாண்டி உண்மையா இயேசு கிறிஸ்துக்காக சாட்சி கொடுப்பேன், உண்மையான சீசனா நான் நிற்பான்னு முடிவெடுத்தோம்னா நித்திய பலன்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அதை தான் நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க அப்படி முடிவு எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவ தான் ஒரு ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கிற ஒரு சீசன்களை தான் விரும்புறாரு. ஒரு ஒரு கோலையா இருக்கிற சீசர்கள் அவர் யாருமே அவருடைய அந்த காஸ்ட்டை நினைக்காம அவர்கிட்ட வர்றதுக்கு அவர் விருப்பம் இல்லை. என் பின்னாடி வந்தீங்கன்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிற சீசன் தான் வரணுமே தவிர தன் தோளை பத்தி பயப்படுற சீசன் என் கூட வரக்கூடாதுன்னு தான் விரும்புறார். அப்படி இருந்தா நீ வராத, நீ என்னுடைய சீசன் நீ உன்னை சொல்லிக்காதன்னு தான் அவர் சொல்றார். புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரி, நாலாவது வசனத்தை படிப்போம். அருமையான வசனம் இது, கவனிங்க. ஒரு விசுவாசத்தை ரொம்ப உறுதிப்படுத்தணும்னா நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்கு, விசுவாசம் வளரணும்னு பாக்குறோம். அந்த விசுவாசம் ரொம்ப பலப்படணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் தான். ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி அது நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அது நம்ம விசுவாசத்தை ரொம்ப பலப்படுத்தும். தெரியுங்களா உங்களுக்கு? நான் முதல்ல சுவிசேஷத்தை கேட்டு வந்த பிறகு எனக்கு சொன்ன அவரு கொஞ்சம் நல்லா சொன்னார். அவருக்கு பேச கூட வராது ஒழுங்கா. அவர் தான் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னார். ஒழுங்கா ரெண்டு வார்த்தை கூட பேச வராது சரியா இங்கிலீஷ்ல. அவருக்கு மலையாளம் எனக்கு மலையாளம் புரியாது. அவருக்கு வர இங்கிலீஷ் அவருக்கு வராது. இங்கிலீஷ் ரெண்டு மூணு வார்த்தைங்க தான் அவருக்கு வரும். அவரு தான் எனக்கு எடுத்து சொன்னார். ஆனா அவர் சொன்னதுல ஒண்ணு புரிஞ்சு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா ரொம்ப கஷ்டங்க உனக்கு வரும்பா அப்படின்னார். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டங்க உனக்கு வரும்னார். அதை நான் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட உடனே வீட்டுக்கெல்லாம் வரேன், இயேசு கிறிஸ்து படி நான் நடக்கணும்னு பாக்குறேன். எனக்கு கஷ்டங்க வருது. அதுதான் என் விசுவாசத்தை ரொம்ப பலப்படுத்துச்சு. தெரியுங்களா? அதுதான் என் விசுவாசத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னது அந்த தீர்க்க தரிசனம் தான் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தும். அதான் அவங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த நாலாவது வசனத்துல, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அது நடக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா இல்லையா, அவர் அதை சொன்னார் இல்லையா அப்படின்றது. உங்க விசுவாசம் தளர்ற பதில உங்க விசுவாசம் அதனால பலப்படும். அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி வச்சிருக்கேன், உலகம் உங்களை வெறுக்கும் போது. இதை நான் உங்க ஒருவேளை ஆரம்பத்திலேயே சொல்லல, சொல்றாரு இல்லைங்களா? இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லல. ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லல? அந்த வசனத்தை பாருங்க. உங்களுடனே கூட இருந்தபடியால் எவ்வளவு அழகா அதை சொல்றாரு பாருங்க. ஒருவேளை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? ஆரம்பத்திலேயே என் பின்னாடி வந்தீங்கன்னா ஜபயாலயத்தில் உங்களை பொறுமை ஆக்குவார்கள். உங்களை வந்த மூணு வருஷம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே அவங்க என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களால தாங்கிறதுக்கு அந்த பலமோ இல்லை, அந்த விசுவாசமோ இல்லை. மூணு வருஷம் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த 14-15 அதிகாரத்தில் அவங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களோ ஆறுதலை கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். கொடுத்த பிறகு தான் இந்த 16வது அதிகாரம் வருது. ஒருவேளை 16வது அதிகாரம் 14வது அதிகாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்துச்சுன்னா அந்த நான் ஆறுதல் அதிகாரம் வருது இல்லைங்களா, 15 அதிகாரம் வாக்குத்தத்தங்க அதிகாரம் வருது. இந்த 16 அதிகாரம் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா 14ல யாருமே ஆறுதல் படுத்துறதுக்கு இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால தான் முன்ன உங்களுக்கு நான் சொல்லலை. உங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி உங்க சுவாசத்தை பலப்படுத்தி எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து எல்லாம் நான் வரப்போறோம் எல்லாம் சொல்லிட்டு தான் இதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்றாரு. முன்னுமே நான் உங்களுக்கு சொல்லாதது இதான் காரணம். ஏன் முன்னமே பாத்தீங்கன்னா நான் உங்களோடு கூட இருந்தேன்றார். ஏன் சொல்லாத காரணம்? கூட இருந்தேன். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சீசர்களை யாருமே வெறுக்கலன்னு, சீசர்கள் யாருமே தொந்தரவு படுத்தல. எப்ப பார் அட்டாக் வந்தது ஏசு கிறிஸ்து மேலதான் வந்துச்சு இல்லைங்களா? சீசன் கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, எப்பப்பா சீசனுங்க பண்ண தப்புக்கும் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அட்டாக். ஏன்னா வெறுத்ததே இயேசு கிறிஸ்துவை தான். அவங்க கை கழுவாம ஏதோ சாப்பிட்டாங்க. யாரை போய் கேள்வி கேட்டாங்க? இயேசுவை தான் போய் கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தான் எப்ப பார் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அவர் அதை சமாளிச்சாரு. ஆனா நான் இன்னுமே அது மாறப்போது. இப்போ நான் இன்னுமே உங்க கூட இருக்க போறதில்லை. நான் இருக்காததுனால உங்க மேல வரப்போகுது அட்டாக். உங்க கூட இருந்தேன் அதனால நான் சமாளிச்சுக்கிட்டேன். என் மேல வந்துச்சு எல்லா அட்டாக்கு, ஆனா நான் இப்ப உங்க கூட இருக்க மாட்டேன். அதான் இப்ப நான் பார்த்தேன்னா அஞ்சாவது அதிகாரத்துல வருது, இல்ல நாலு படிங்க, இப்ப அது புரியுதா பாருங்க. நாலாவது வசனம்,
அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியால்
சரி, இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் போக போகிறேன், நான் உங்களை உங்களை உலகம் உங்களை வெறுக்க போகுது. அதான் முதல் பாயிண்ட் நான் போட்டிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா, ஏ சீசருங்க எப்படி கொல்லப்பட போகிறாங்க, சீசருங்க எப்படி கொல்லப்பட போகிறாங்கன்றத தான் அந்த ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அவங்கள எப்படி கொல்லப்பட போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அந்த அந்த கொல்லப்படுறதுல அது ஆக்சுவலாக நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனமாகவே நடந்துச்சு. விசேஷமாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அது ரொம்ப நடந்துச்சு. யாரும் சொல்ல முடியுங்களா? அவர் சொன்னார், உங்களை கொலை செய்கிறவன் என்ன நினைக்க போகிறான், தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு நினைக்க போகிறான். ஒருத்தர் அப்படி செஞ்சார், யார் தெரியுமா? அது அப்போஸ்தலன் பவுல். அவரே சொல்கிறாரு பாருங்களேன், அப்போஸ்தலன் நடவடிக்கை 26:9 படிங்க.
சரி,
அவர் என்ன போல் செஞ்சதை பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அந்த சீசன் நடந்துச்சு. 12 பேரும் எப்படி கொலை செய்ய தேவனுக்கு செய்யற தொண்டாக செஞ்சாங்கன்னு பார்க்கிறோம். சரி, அடுத்த கடைசியாக இந்த மாதிரி கொலை செய்யப்படுகிற சீசர்களை இயேசு கிறிஸ்துவ ஆறுதல் படுத்துறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5:5-6:7 வசனங்களில் என்னென்ன அதை பார்க்குறோன்னா, இது ரொம்ப அழகான வசனங்கள். நம்ம இப்போ குறைச்சி கேட்போம். இயேசு கிறிஸ்துவுடைய சுயநலமே இல்லாத தன்மையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீசருங்க எவ்வளோ சுயநலமாக இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5-3 வசனங்களை தான் நம்ம காமிக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய இருதயத்தை, அவர் மனுஷனாக தானே இருக்கார். அவர் மனுஷனாக இருக்கும்போது அவர் இருதயத்தின் கதவை திறக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார். அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் மனசில் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசையே தொடுற மாதிரி இந்த வசனங்கள் வரப்போது. இதை பாருங்கள், கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ அதை பார்த்து துக்கப்படுறார். இவ்வளோ சொல்லிட்டார் இல்லைங்களா, இவ்வளோ இரண்டடைய படிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். என்ன உடனே அவங்க ரொம்ப துக்கம் அடைகிறாங்க. ரொம்ப துக்கம் அடைஞ்சதுனால அந்த துக்கத்தை அவர் பார்த்து அவர் ரொம்ப துக்கம் அடைகிறார். அந்த துக்கம் அடைஞ்சு அந்த 5 வசனத்துல சொல்றாரு பாருங்க,
இப்பொழுது நான் என்னை அனுப்பினவர்களிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை.
எப்படி கேட்கிறாரு அவர்? இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தான், இன்னும் 1 hour கூட இருக்கலாம். இன்னும் 1 hour 2 hours அவர் என்ன பண்ண போறாங்க? கெத்செமனே வரப்போகுது. கெத்செமனேல அவர் ஜெபம் பண்ணி வியாகுலம் பட போறாரு. இது வரைக்கும் படாத வியாகுலம் தெய்வம் படப்போகுது. இவ்வளோ வேதனை அவருக்கு ஏற்பட போகுது. ரத்த வேர்வா சிந்த போறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து பிடிச்சி சாட்டையில் அடிச்சு மா உபத்திரம் அவர் கொடுக்க போறாங்க. அவர் போக போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில். நான் எங்க போறேன்? போய் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பிதாகிட்ட போக போறாரு. எனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. எனக்கு இப்போ நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா, எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா. ஆனால் நீங்கள் ரொம்ப துக்கம் கொண்டிருக்கிறீங்க. 5 வசனம் பாருங்கள், இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்க மாட்டேன்றீங்களா. அவர் பரிதாபமா கேட்கிறாரு. ஒருத்தனும் என்ன கேட்க மாட்டேன்றீங்களே, நான் போறேன், என்னை பத்தி நீங்க கொஞ்சமாக கவலைப்படக்கூடாதா, மூணு அதிகாரங்களும் உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கேன்னு, என்ன நான் எங்க போறேன், எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு ஆறுதலா நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா, எனக்கு ஏதாவது கொஞ்சம் அன்பு எனக்கு ஆறுதலா ஏதாவது சொல்ல மாட்டீங்களா, நான் போக போறேனே அப்படின்னு கேட்கிறார். பரிதாபமா அவர் கேட்கிறார், நான் போனவனு எனக்கு என்ன ஆகும் பிதா, ஒருவேளை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஆகும், இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க, உன் நிலைமை என்ன ஆண்டவரே, எங்களுக்கு ஜபாலயத்துக்கு புறம்பே கொலை செய்ய போறாங்க, உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருந்தாங்கன்னா, நீ எப்படி போக போறீர்னா, இந்த வசனத்துக்கு ஆறுக்கும் அதுக்கு மத்தியில் இன்னொரு அதிகாரமே வந்திருக்கும், நான் எனக்கு என்ன ஆகும், எப்படி என்னை கூப்பிட்டு போக போறாங்க, நான் எப்படி அடக்கம் பண்ண போறேன், எவ்வளோ பெரிய மகிமை எனக்கு வரப்போகுது, அதனால நான் சந்தோஷமா அதை சந்திக்க போறேன் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருத்தர் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை, இல்லை இல்லை ஆறாவது வசனம், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஏன் என்ன கேட்க மாட்டேன்றீங்க, எனக்கு ஏன் நடக்கும் நீங்க விசாரிக்க மாட்டேன்றீங்க தெரியுமா, உங்களுடைய துக்கமே உங்களுக்கு பெருசா இருக்கு, துக்கத்தினால ரொம்ப நிரம்பி இருக்கிறீங்க, ஐயோ பாவம் எங்களுக்கு இப்படி ஆகப்போதே, ஜபாலயத்திலும் தள்ள போறாங்களே, இப்படி ஆகப்போதே, என்னை கேட்கவே மாட்டேன், துக்கத்துல நிறைஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இவங்க கேட்டாங்க, எங்க கேட்டாங்க, 13:36 பேதுரு கேட்டார். படிப்போம், இது பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு சத்தியம் போட்டிருக்கு அதுல. 13:36 ஒரு விரோதமா தெரியுது, இங்க என்ன சொல்றாரு அவரு, ஒருவனும் என்ன கேட்க மாட்டேன்றீங்களேன்றாரு. அங்க ரெண்டு பேரும் கேட்கறத நம்ம பார்க்குறோம். இதுல என்ன தெரியுமா விஷயம், அது வேற நேரத்தில் கேட்டது, வேற நேரத்தில் கேட்டது. அந்த சீசர்களுடைய சுயநலத்தை பாருங்களேன், அங்க என்னத்துக்கு கேட்டாங்க தெரியுங்களா, அங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இயேசு போகும்போது அவர் கூட நம்மளும் போயிடுவோம்னு நினைச்சதுனால தான் அங்கே கேட்டாங்க. அது நம்மளை சம்மந்தப்பட்டிருக்கு. ஆண்டவரே நீ எங்க போறீ, நாங்களும் வரப்போறோம். தோமாக்கு சொன்னார், நான் போற இடத்துக்கு உங்களையே கூட்டு போறேன், ஆண்டவரே நீ எங்க போறீ, நாங்களும் வரப்போறோம். ஆனா அவர் இப்போ ஒரு அதிகாரம் முடிஞ்சிருச்சு, 16:15 முடிஞ்சிருச்சு, அவர் என்ன சொன்னாரு, நான் போக போறேன், நீங்க இங்கத்தான் இருக்க போறீங்க, ஆனா உங்களுக்கு துக்கம் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகப்போகுதுன்னா நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால இப்போ கேட்க மாட்டோம், அவர் எங்க போனா நமக்கு என்ன, புரியுதுங்களா, சுயநலம். அந்த சீசருங்க நமக்கு சம்பந்தம் இல்லை, அதனால கேட்க மாட்டோம். அங்கெல்லாம் ரெண்டு வாட்டி கேட்டது காரணம் என்னன்னா, அவங்கள சம்பந்தப்பட்டிருக்கு, நம்மளும் போயிருவோம், அவங்களுடைய சுயநலம் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பாக்குறோம், அதனால தான் அங்க கேட்கறாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டதுனால அவங்க கேட்கல, அவங்க துக்கத்திலேயே நிறைஞ்சிருக்காங்க. இயேசுக்கு என்ன நடந்தா, என்ன கொடுமையான இது நடந்தா, எப்படி அடக்கம் பண்ண போறாரு, எப்படி உயிர்த்தெழ போறாரு, அதை பத்தி எந்த அக்கறையும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எங்க துக்கம் தான், எங்களுடைய வேதனை தான், எங்களுடைய கஷ்டம் தான். நம்மளே நினைச்சு பார்த்தா நம்மளும் இப்படித்தாங்க இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி தெரியுமா வாழ்றது, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி தான் நம்ம வாழ்றது. எல்லாத்தையும் பார்க்கறது எப்படின்னா, அது எனக்கு எப்படி சம்மந்தப்படும், அது எனக்கு எப்படி வரும், எப்படின்னு தான் பார்க்கறது இல்லைங்களா. நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை, என்னுடையது, எனக்கு எப்படி, எனக்கு சம்மந்தப்பட்டா அது ரொம்ப இஷ்டம், எனக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப இஷ்டம், புரியுதுங்களா. ஒரு கண்ணாடி, ஒரு கிளாஸை போட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்து மகிமை எப்படி, இயேசு கிறிஸ்துவ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாரான்ற அளவுக்கு அவ்வளோ நேசம் இயேசு மேலே நமக்கு இல்லை. அவங்களுக்கும் அப்படித்தான் அவங்க இருந்தாங்க, புரியுதுங்களா. அவங்களுக்கு நம்ம பார்க்கறதெல்லாம், நமக்கு என்ன நடக்கும், நம்ம சுயநலமான உலகம், ஏன் சின்ன உலகம், ஏன் தேவைகள், ஏன் இது, அதுலேயே நமக்கு பிஸியாக இருக்கிறோமே தவிர வெளியே வந்து பார்க்கறதுக்கு நேரமே நமக்கு இல்லாமல் போயிருச்சு. சீசர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க துக்கமே அவங்களுக்கு போதுமா இருக்கே தவிர, இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து மகிமை என்னன்றது பாக்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப பிஸி. நம்மளும் அப்படித்தான், நம்ம உலகம், நம்ம சின்ன உலகம், நம்ம பாக்குறதெல்லாம் கண்ணாடி, எனக்கு எப்படி பாதிக்கும், எனக்கு 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 சுயநலமாவே வாழ்ந்துடும், ரொம்ப தப்பு. இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நம்ம முழுகி இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்தலாம், எனக்கு என்ன ஆனாலும் சரி இயேசு கிறிஸ்து மகிமைப்படுறாரா, இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்துக்கும் பார்த்துற இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போறாரு, ஏங்க அவர் போய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வியாகுலத்தில் பட போறாரு, கஷ்டம் ஏன் சிலுவையில் அறையப்பட போறாரு, ஏன் அவ்வளோ வேதனை பட போறாரு, அவருக்கு அவசியமா அந்த மாதிரி செய்யணும்னு எதுக்காக செய்ய போறாரு, இந்த சீசன்களுக்காகத்தானே. ஆனால் அதை பற்றி அவரை பற்றி எந்த கவலையும் இல்லை, எங்கள் துக்கம் எங்களுடைய கஷ்டம் நாங்கள் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, ஒருவனும் என்னை கேட்கவில்லையே, எவ்வளோ பரிதாபமாக அவருடைய டோன்லேயே தெரியுது தெரியுங்களா. அந்த வசனம் இன்னொரு அடி பார்ப்போம், ஆனாலும் நான் இவை இது 5வது வசனம், இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லையே. பரிதாகமாக அவர் சொல்கிறது அந்த வசனத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த சீசனுடைய சுயநலத்தை பார்க்குறோம், அவர் சுயநலத்தை பார்க்கும்போது இந்த அருமையான தேவன் அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, எப்பவும் செய்கிற மாதிரி என் துக்கத்துக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட பேசி அன்பை எனக்கு காமிக்க மாட்டேன்றீங்க, சரி நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறேன் அப்படின்னு திருப்பி அவரே ஆறுதல் படுத்துகிறார். பாருங்களா அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு படிங்க, 7வதுல, நான் போறது உங்களுக்கு நல்லது, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்
போகாதிருந்தால்
ஒரு ஆறுதல் படுத்துறாரு அவங்கள, அதான் இயேசு கிறிஸ்துவோட ஆறுதல். நான் போறது ரொம்ப அவசியம், ஏன்னா நான் போனேன்னா தானே உங்க நீங்க செஞ்ச எவ்வளோ பாவங்களுக்காக அதெல்லாம் நான் சுமந்து மறிக்க முடியும், அது அந்த பாவத்தை சுமந்து மறிச்சு நான் திருப்பி உயிர்த்தெழும் போது தானே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க முடியும். நான் போய் பிதாகிட்ட போகும்போது தான் பரிசுத்தாவி இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் நிறைவேறது பரிசுத்தாவி வந்தால் தானே முடியும். நான் போகிறது ரொம்ப அவசியம், நான் போகாது இருந்தேன்னா உங்கள் நல்லதுக்காகத்தான் நான் போகிறேன், ஏன்னா போய் சாத்தா தானே உங்கள் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள அவர் ஆறுதல் படுத்துறது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விசேஷமாக அது இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை நம்ம பார்க்குறோம், இந்த சீசர்களுடைய சுயநலத்தை நம்ம பார்க்குறோம். நான் போகிறது எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம், பரிசுத்தாவி உங்களுக்கு வரமாட்டார் நான் போகலன்னா, Holy Spirit you will not get. நான் போறது அதை யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துடைய சரீரவிதமான பிரசன்னத்தை விட பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்கிறதத்தான் மேன்மையா அவர் சொல்றார். நான் போறது உங்களுக்கு நல்லது, நான் உங்களோட சரீர பிரகாரமா இருக்கிறத விட பரிசுத்தாவி உங்ககிட்ட வந்து இருக்கிறது எவ்வளவு நன்மையானது அப்படின்னு அவர் சொல்றார். அதை வச்சு அவங்களை ஆறுதல் படுத்துறத பாக்குறோம். சரி இதோடு முடிப்போம். இந்த சீசர்களுடைய சுயநலத்தை பார்க்கும்போது அந்த சுயநலம் அவங்க துக்கத்தில் அவங்க முழுகி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்க திருப்பி ஆறுதல் படுத்துறாரு. ஆனால் இதே சீசர்ங்க சுயநலமாகவே கடைசி வரைக்கும் இருக்கல தெரியுமா, அவங்க மாறிட்டாங்க, அவங்க துக்கம் அவங்க வாழ்க்கை அவங்களே அவங்க பிஸியாக இருக்கல, அவங்க மாறினதை நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை படிப்போம், லூக்கா 24:50 படிப்போம். பரலோகத்துக்கு ஒரு லிப்ட் ஒண்ணு இல்ல, அப்படியே மேல போயிட்டாரு. அப்புறம் எப்படி மாறிட்டாங்க பாருங்களேன் அந்த சீசருங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் போட்டிருக்கேன், நாடோறும் தேவனை துதித்து பணிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு, ஏன் ஏசு கிறிஸ்து உயிரெடுத்து கொள்ளப்பட்டாரு, ஏசு கிறிஸ்து எனக்காக மகிமையில உட்கார்ந்துருக்காரு, எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு போயிட்டாரு அவரு, எனக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், ஏசு கிறிஸ்து மகிமையில இருந்து என்னை பாதுகாப்பாரு, என்னை பார்த்துக்குவாரு, ஏசு கிறிஸ்து மகிமையில இருக்காருன்ற அந்த சந்தோஷம் தன் சுயநலம் போயிருச்சு, விசுவாசம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம், அவங்க மாறிட்டாங்க, நம்ம எப்போ மாறப்போகிறோம், பரிசுத்தாவி தான் நம்மள மாற்றணும். சரி இவ்வளவு நேரம் பார்த்தது இது ஒரு வெறுக்கிற உலகம், இந்த உலகம் எவ்வளவு அளவுக்கு வெறுக்கும்னு நமக்கு போட்டிருக்கும் போது ஒன்னு யோவா நாள்ல என்ன போட்டிருக்குன்னா, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், அவர்களை தேவனால் உண்டாயிருக்கிறதுனால் அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதான் வேதத்துல போட்டிருக்கு. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் தான் இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களை அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாரு. சரி, ஜெபம் செய்வோம்.